நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூல குரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றமதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூருடைக்காடர் சமாதியிற்றேந்த நெருமை காக்கவே, சமாதியிற்றேந்த நெருமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுடைய சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வந்த கேளியலுக்கு பதில்காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று 3 கேளியலுக்கு விடை காண இருக்கின்றோம். முதலாவது கேள்வி ஒரு தாயிடம் இருந்து வந்த கேள்வி. அவருடைய கேள்வி என்னவென்றால், என்னுடைய குடும்பத்தில் மற்றவர்களுடைய குடும்பம் போல் பல பிரச்சனைகள் வரும் போகும், அதாவது துன்பங்கள் தனக்கும் வரும், கணவருக்கும் வரும், பிள்ளைக்கும் வரும். ஆனால் இவற்றிலிருந்து விடுபடுவதற்காக நான் விரதம் இருக்கின்றேன், அதை விட வழிபாடு செய்கின்றேன். ஏனென்றால் மற்றவர்களுடைய நிலை, அதாவது கணவன் பிள்ளைகளுடைய நிலை சரியாக இருக்க வேண்டுமென்று செய்கின்றேன், எனக்கும் சேர்த்து செய்கின்றேன். ஆனால் அதுவும் அதில் ஒரு உடையமாக பாபாஜியிடம் வைக்கின்றேன். பல வருடமாக பாபாஜியை பின்பற்றுகின்றேன். ஆனால் சில நேரங்களில் அது சரியாக இருக்கின்றது, சில நேரங்களில் அது தவறுகின்றது. தவறி விட்டவுடன் நான் ஏதாவது பிழைவிட்டு விட்டேனா என்று மீண்டும் என்னுடைய விரதங்கள், என்னுடைய வழிபாடுகளை செய்கின்றேன். இது ஏன் இப்படி நடக்கின்றது என்பது என்னுடைய கேள்வி. மிகவும் அருமையான கேள்வி. இதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். வேதாந்தம் வேறு, சித்தாந்தம் வேறு. இருப்பினும் சித்தாந்தத்தில் நாங்கள் பல விடயங்களை விளக்கமாக படித்திருக்கின்றோம். அதாவது எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் சிவஞான போதத்தில் ஒரு அழகான வரி மைகண்டரால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அவரவர் வந்தவ அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? எல்லோருடைய வினைகளும் அவர்களுடைய அனுபவமும் அவர்களுடைய ஆன்மாவை பொறுத்தது. மற்ற ஆன்மாவால் அந்த அனுபவத்தையோ அல்லது அந்த வினையையோ வேண்ட முடியாது. அப்படி வேண்ட முடியுமென்றால் இந்த உலகத்தில் பாக்கியசாலிகளாக இருப்பவர்கள் என்று நினைப்பவர்கள் தாய்மார்கள். ஏனென்றால் தாய்மார்கள் கணவருடைய துன்பங்களையும் பிள்ளைகளுடைய துன்பங்களையும் தாங்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் தாய். ஆகவே இறைவன் அதை விட்டு விட்டிருந்தால் அந்த முறைப்படி தாய்மார்கள் குடும்பத்தில் இருக்கும் துன்பங்கள் எல்லாவற்றையுமே தனியே தாங்கும் வல்லமையால் இந்த விரதங்கள் அனுஷ்டானங்களில் ஈடுபடுவார்கள். ஆனால் உலகியலில் இருந்து கொண்டு அதை நினைத்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாவம். ஏனென்றால் அந்தந்த ஆன்மாக்குரிய வினைகள் இறைவனால் பிராப்த வினைகளாக இந்த உடலில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அந்த வினையை அனுபவித்தே தீரணும். அதிலிருந்து அனுபவத்தை பெறணும். அதிலிருந்து அவர்கள் அறிவுத்திறனை கூட்டணும். அதிலிருந்து தங்களுடைய ஆணவ மன நீக்கத்தை பெறணும். அதுதான் இறைவனுடைய திட்டம். ஆனால் தாய்மார்கள் யோசிக்கின்றார்கள், தங்களுடைய கையில் எடுத்து நாள்கணக்கில் விரதம் இருந்து அனுஷ்டித்து வேறு பூஜைகளில் எல்லாம் அல்லது பாடல்கள் எல்லாம் பாடி கணவனையும் கண்கண்ட தெய்வமாகிய கணவனையும் பிள்ளைகளையும் காப்பாற்று என்று இறைவனிடம் வேண்டுவார்கள். அது வேண்டுவது பிரச்சனை இல்லை. அது அவர்கள் மனநிலை அப்படி இருக்கின்றது, வேண்டுகின்றார்கள். ஆனால் அதில் ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்று சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். ஆனால் ஒரே ஒரு விடயம் அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டிலிருந்து செய்யும் போது ஒரே ஒரு விடயம் நடக்கும். அது என்ன? வீட்டில் ஆன்மீக அதிர்வுகள் கூடும். ஏனென்றால் அவர்கள் அந்த முறைப்படி வழிபாடு செய்கின்றார்கள், அனுஷ்டானம் செய்கின்றார்கள். ஆகவே வீட்டிற்குள் ஆன்மீக அதிர்வு கூடும். அதைவிட நேர்மறை எண்ணங்களில் அந்த தாய் இருப்பாள். அப்படி இருக்கும்போது அந்த சூழலில் இருக்கும் கணவனும் பிள்ளைகளும் நன்மை பெறலாமே தவிர அவர்களுக்கு வர இருக்கும் வருத்தங்களோ துன்பங்களோ அவளால் நீக்கப்பட முடியாது. இது எல்லா தாய்மார்கள் மாத்திரமல்ல, குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் அறிய வேண்டியது. அதற்காக விரதம் இருக்கக்கூடாது, அனுஷ்டானம் செய்யக்கூடாது என்பதல்ல. அது உங்களுடைய ஆன்மாவுக்குத்தான் 100% அது சரிவருமே தவிர அது கூட வினைகளை நீங்கள் அகற்ற முடியாது. ஆனால் ஒரு மன வைராக்கியத்துடன் இருக்கலாம், அது உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் விரதம் இருந்து அனுஷ்டானங்கள் இருக்க கணவனும் பிள்ளைகளும் வெளியால் போய் உலகியலில் திரிந்து விட்டு வர நீங்கள் நினைக்கின்றீர்களா அவர்களுக்கெல்லாம் சுகம் வந்துவிடும் என்று? இல்லை. ஆகவே அவர்கள் வீட்டுக்குள் இருந்தால் கூட சுகம் வராது. அவர்கள் இருப்பது மாத்திரமல்ல, ஆன்மீகத்திற்குள் வந்து பாபாஜி வழி நிற்கலாம் அல்லது இறை வழி நின்றால்தான் அதெல்லாம் தீரும். இதற்கு இரண்டு உபமானங்கள் சைவ சித்தாந்தத்தில் உண்டு. இவற்றிலிருந்து எப்படி தப்பலாம் என்று இந்த தாயின் கேள்வி. அவரவர் வினைகள் அவரவர் வந்தனர், அவரவர் வினைப்படி அவரவர் வந்தனர். ஆகவே அவரவர்கள் தான் அதை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே இந்த வினைகளில் இருந்து எப்படி தப்பலாம் என்ற ஒரு கேள்வியை போட்டோம் என்றால், எங்களுடைய நிகழ்காலத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். நிகழ்காலம் என்ன? ஆகாமிய வினை. இந்த பிறப்பில் முடிந்தளவு வினைகள் செய்யாது இருக்க வேண்டும். அதுதான் எங்களால் முடிந்தது. இறந்த காலம் முடிந்து விட்டது, திருப்பி வரப்போவதில்லை. எதிர்காலம் இறைவனின் கையில் சஞ்சித வினையுடன் அமர்ந்திருக்கின்றான். ஆகவே ரெண்டும் உங்களால் அணுக முடியாது ஆன்மாவால். ஆகவே நிகழ்காலம் உங்களுடைய கையில் இருக்கின்றது, அதை வென்றெடுக்க வேண்டும். ஆகவே அந்த நிகழ்காலத்தை வெல்ல வேண்டும் என்றால் அதற்கு ரெண்டு உதாரணங்கள் இருக்கின்றன. அந்த ரெண்டு உதாரணங்களும் என்ன? இந்த நிகழ்காலத்தை வெல்ல வேண்டும் என்றால், இந்த துன்ப நீக்கத்திற்காக, அதற்கு சைவ சித்தாந்தத்தில் இந்த ரெண்டு உதாரணங்களும் பேராசிரியர்களால் பல இடங்களில் கொடுக்கப்படுகின்றது. ஒன்று, கடன் வாங்குவதை நிறுத்தாமல் நீங்கள் கடனில் இருந்து தப்ப முடியாது. அதாவது சிலர் நினைக்கின்றார்கள், கடனை வேண்டி கடனை அடைத்து கொண்டு கடனில் இருந்து வெளியால் வரலாம் என்று உலகியலில். அது நடக்கக்கூடிய விடயம் அல்ல. இருக்கும் கடனை அடைக்க வேண்டும். ஆனால் கடன் வாங்கி கடனை அடைத்து ஒரு காலமும் வெளியால் வர முடியாது என்பது ஒரு உதாரணம். அதைவிட இன்னொரு அருமையான உதாரணம் இருக்கு. நீங்கள் கப்பலில் பயணம் செய்யும் போது ஒரு சின்ன போட்டில் ஒரு சிறு ஓட்டை மூலமாக தண்ணீர் உள்ளே வருகின்றது. நீங்கள் அதிலிருந்து தப்ப வேண்டும். கடலில் இருக்கின்றீர்கள் தனியே அந்த கப்பலில், அந்த பாய்மரத்தில். ஆகவே உள்ளுக்குள் ஒரு பாத்திரம் இருந்தால் அந்த பாத்திரத்தால் அந்த தண்ணியை அள்ளி வெளியால் இறைக்கின்றீர்கள் கரை சேரும் வரைக்கும். ஆனால் தப்ப முடியாது. ஏனென்றால் தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது, நீங்கள் இறைத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு நேரத்தில் தண்ணீர் கூட உங்களுடைய தண்ணீர் நீங்கள் எடுத்து வழியால் இறைக்கும் தண்ணீர் குறையும் போது நீங்கள் மூழ்கி விடுவீர்கள். அதற்கு சைவ சித்தாந்த அந்த ஓமானத்தில் என்ன சொல்லப்படுகின்றது? அப்படியான ஒரு நிலையில் முதல் ஓட்டையை ஏதாவது ஒன்றால் அடைத்துவிட்டு இருக்கும் தண்ணீரை அள்ளி வழியால் போடும்போது நீங்கள் தப்புவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. ஆகவே இந்த ரெண்டு உதாரணமும் ஒன்றுதான். ஆகவே எல்லா வினைகளோடையும் வந்த ஆன்மாக்கள் தங்கள் வினைகளை இல்லாது செய்ய வேண்டும். அதற்கு நிகழ்காலத்தில் ஆகாமிய வினைகளை தேடாது இருக்க வேண்டும். ஆகவே நிகழ்காலத்தில் நடப்பவற்றை முதல் அடைக்க வேண்டும். திருவருள் குருவருள் மூலம் அதை அறிந்த பின் நிகழ்காலத்தில் செய்யும் வினைகளை நீங்கள் அடைத்துவிட்டால் உங்களுடைய சஞ்சித வினை ஏறாது. அடுத்தடுத்த சில பிறப்புகளுடன் உங்களுடைய உங்களுடைய பிராப்த வினைகள் முடிந்ததும் நீங்கள் திருவடி அடைவீர்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. நான் சொல்லவில்லை. ஆகவே இந்த தாயாருடைய கேள்விக்கு அதுதான் பதில். தாயார் விரதம் இருந்தாலோ அல்லது தாயார் இறைவனை பாபாஜியை பூசித்தாலோ கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நிவாரணம் அல்ல. இப்படியான தாய்மார்கள் தான் இறுதியில் பாபாஜியையோ பெரம்பொருளையோ குறை சொல்கின்றார்கள். ஆகவே அவர்கள் குறை சொல்வது தப்பில்லை உலகியலில். ஆனால் சைவ சித்தாந்த கருத்துப்படி அவர்கள் செய்த விடயங்களும் நடக்கப்போகிற விடயங்கள் அல்ல. தங்களுடைய விரதங்கள் அனுஷ்டானங்களால் கணவனையோ பிள்ளையையோ காப்பாற்ற முடியாது துன்பங்களிலிருந்து. அதே நேரம் இறுதியில் தங்களுடைய சாதனையில் இருந்து கூடி வழுவி தங்களுடைய குருமார்களையோ பெரம்பொருளையோ குற்றம் சாட்டுவார்கள். ஆகவே இந்த அம்மாவின் கேள்விக்கு அப்படி பதில் கொடுக்கின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. அடுத்த கேள்வி வந்திருக்கின்றது. சென்ற வாரம் எங்களுடைய சங்கத்தில் தீச்சை இடம்பெற்றது, கிரியா தீச்சை. அதில் நான் அந்த தீச்சையில் முதல் ஒரு மணி நேரம் பல விடயங்களை அந்த தீச்சை எடுக்க வரும் சாதகர்களுக்கு கொடுப்பேன். அந்த இடத்தில் நான் இந்த மூன்று சுவாசக் காற்றுகளை பற்றி அவர்களுக்கு விளக்கம் கொடுப்பேன். ஆகவே அதில் வந்த ஒரு அன்பர் அந்த விளக்கம் மிகவும் அருமையாக இருந்தது. ஆனால் அந்த விளக்கம் ஒளிநாடாவுக்கு செல்லவில்லை. ஏனென்றால் தீச்சை ஒளிநாடாவில் நீங்கள் எடுப்பதில்லை. ஆகவே அந்த மூன்று சுவாசக் காற்றுகளை பற்றி இந்த சத்சங்கத்தில் அந்த விளக்கத்தை மீண்டும் ஒரு முறை கொடுப்பீர்களா? அதில் எங்களுக்கு அதன் ஒளிப்பதிவு கிடைத்தால் அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு அதை அறிந்து கொள்ள வசதி உண்டு என்று அந்த ஆரம்ப சாதகர் கேட்டிருக்கின்றார். நிச்சயமாக. எங்களுடைய உடலில் மூன்று மூச்சு காற்றுக்கள் ஓடுகின்றன. இடது மூச்சு, வலது மூச்சு, நடுமூச்சு என்று சொல்லுவோம். இடக்கலை, பின்கலை, சுழுமுனை. இந்த மூன்று மூச்சுக்காற்றுக்களும் எங்களுடைய முள்ளந்தண்டுக்குள்ளால் சூட்சும நிலையில் ஓடுகின்றன. இந்த மூன்று மூச்சுக்காற்றுக்களும் தான் எங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரம். ஆகவே எங்களுடைய முள்ளந்தண்டு ஊடாக முள்ளந்தண்டு அடியிலிருந்து மேல் உச்சி வரைக்கும் இந்த காற்று வந்து போகின்றது. இந்த காற்றை சித்தர்கள் கணித்திருக்கின்றார்கள். மானுடனுடைய மனிதனுடைய மூச்சுக்காற்றை அது என்ன மாதிரி கணித்திருக்கின்றார்கள் என்றால், ஒரு பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 11 மணி நேரம் வலது சுவாசமும், 11 மணி நேரம் இடது சுவாசமும், 2 மணி நேரம் நடு சுவாசமும் வேலை செய்கின்றது என்று. இந்த இடது சுவாசம் வலது சுவாசம் மாறும் போது அதற்கிடைப்பட்ட நேரத்தின் கணக்குத்தான் அந்த 2 மணி நேரம் நடு சுவாசம். இதுதான் இயற்கை. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை முறைகள், நாங்கள் வாழும் முறைகள், குழந்தையாக பிறந்த பின் எங்களுடைய வாழ்நாட்களுக்குள் வரும்போது இந்த மூச்சுக்காற்றின் வீதங்கள் மாறுகின்றன. அது ஏன் மாறுகின்றது? எங்களுடைய வாழ்க்கை முறை, எங்களுடைய உணவு முறை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள், இவற்றை வைத்து இந்த கணக்கு மாறுகின்றது. ஆகவே இந்த மூன்று மூச்சுக்காற்றும் இந்த 11, 2, 11 என்ற கணக்கில் இருந்து மாறிவிடுகின்றது. ஆகவே இந்த மூச்சுக்காற்றுக்கள் எப்படி அமைந்திருக்கின்றது என்றால், உடலில் இடது மூச்சுக்காற்று குளிர்தன்மை உடையதாகவும் குளிருக்குரிய இடமாகவும், வலது மூச்சுக்காற்று சூட்டுக்குரிய இடமாகவும், நடு மூச்சுக்காற்று ரெண்டுக்கும் சமனாகவும் அமைந்திருக்கின்றது. ஆகவே இவை இந்த மூச்சுக்காற்றுக்களின் விகிதம் மாறினால் உடலில் என்ன நடக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், இடது மூச்சு கூடிவிட்டதென்றால் என்ன நடக்கும் என்றால், குளிர்நிலை கூடினால் வாத சம்பந்தமான நோய்கள் உடலில் வரும். வலது மூச்சுக்காற்றாகிய சூடு நிலை கூடினால் கபம் சம்பந்தமான விடயங்கள் வரும். இது ரெண்டும் இல்லாத நேரத்தில் பித்தம் சம்பந்தமான விடயங்கள் மாத்திரம்தான் உண்டு. ஆகவே இடது மூச்சுக்காற்று வலது மூச்சுக்காற்று இந்த முறைப்படி 11, 2, 11 இயங்காவிட்டால் ஒரு நாளைக்கு அதற்கேற்ற நிலைக்கேற்றவாறு இந்த உடலில் நோய்கள் வந்து போகும். ஆகவே இது சித்தருடைய கணக்கு. ஆகவே கூடுதலாக இந்த கிரியா சாதகர்களாகிய நாங்கள் இதில் எங்கு நாங்கள் இதில் கொடுத்து வைத்தவர்கள் என்றால், எங்களுடைய பயிற்சி சாதனை பயிற்சியை நாங்கள் ஒழுங்காக செய்து கொண்டிருப்போமாக இருந்தால், எங்களுடைய நடு சுவாசத்தை நாங்கள் சிறிது சிறிதாக கூட்டிக் கொண்டே வருவோம். எங்களுடைய வாழ்க்கையில் நடுநிலை சுவாசம் என்றால் அது நோய் இல்லாத சுவாசம். ஆகவே அந்த சுவாசத்தை நாங்கள் கூட்டிக் கொண்டு வருவோமாக இருந்தால் நாங்கள் மிகவும் நன்றாக இந்த உடலில் வாழலாம். இது சித்தர்மார்கள் சொன்னது. ஆகவே கிரியா சாதகர்கள் எங்களுடைய பயிற்சிகளை செய்து கொண்டு வரும்போது இந்த நடு சுவாசம் எங்களுக்கு நல்ல நிலையில் விருத்தியாகும். அது ஒரு கருத்து. மற்றது, இந்த இடது மூச்சு குளிர் சம்பந்தமானது என்று சொல்வது, அதற்கு இன்னொரு விளக்கமும் உண்டு யோகத்திலும் சைவ சித்தாந்தத்திலும். அது சந்திர நிலையை குறிப்பது. சந்திரனுக்கு நிகரானது ஏனென்றால் சந்திரன் குளிர்மையானது. வலது சுவாசம் சூடானது என்று சொல்வது அது சூரிய நிலைக்குரியது, ஹீட்டானது. ஆகவேதான் அந்த சூடும் வெப்பமும் என்ற நிலை அங்கு உங்களுடைய மூச்சுக்காற்றில் அமைந்திருக்கின்றது. அது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம், இந்த மூச்சுக்காற்றுக்கள் வழி அதி தேவதைகளும் இருக்கின்றார்கள். இடது மூச்சுக்கு துர்கா இருக்கின்றால் சக்தியாக, வலது மூச்சுக்கு லக்ஷ்மி இருக்கின்றால், நடு மூச்சுக்கு சரஸ்வதி இருக்கின்றால், மூன்று அதி தேவதைகளும். அதற்குரிய தேவர்களாக இடது மூச்சுக்கு சிவனும் வலது மூச்சுக்கு விஷ்ணுவும் நடு மூச்சுக்கு பிரம்மாவும் அமைந்திருக்கின்றார்கள். இந்த மூச்சு காற்று இது எதை எங்களுக்கு தருகின்றது? அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டம் என்ற நிலையை தருகின்றது. பிரபஞ்சத்தில் என்ன இருக்கின்றதோ அதான் உடலிலும். ஆகவே இந்த மூச்சுக்காற்றுக்கள் தெய்வங்களையும் குறிக்கும், தெய்வங்கள் வழிபாட்டிற்கும் உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த மூச்சுக்காற்று நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இன்னொரு விடயத்தையும் எங்களுடைய குருமார்கள் தீட்சையின் போது சொல்லி இருக்கின்றார்கள். இடது மூச்சு சிவன் துர்காக்கும், வலது மூச்சு விஷ்ணு லக்ஷ்மிக்கும், நடுமூச்சு பிரம்மன் சரஸ்வதிக்கும் உண்டு. ஆனால் எங்களுடைய இயற்கையாக எங்களுடைய மூக்கில் இடது சுவாசத்திற்கு துளை உண்டு, வலது சுவாசத்திற்கு துளை உண்டு, நடு சுவாசத்திற்கு துளை இல்லை. ஆனால் எங்களுடைய பயிற்சிகள் முழுக்க நடு சுவாசத்தில்தான் கிரியா யோக சாதகர்கள் செய்கின்றோம். துளை இல்லாது என்னென்று நடு சுவாசம் வேலை செய்யும் என்பது கேள்விக்குறி. அதனால்தான் அந்த துளை இல்லாத நடு சுவாசத்தில் பிரம்மாவும் சரஸ்வதியும் இருப்பதால்தான் சைவ சித்தாந்த விளக்கப்படி அவர்கள் இருவருக்கும் இந்த உலகத்தில் கோவில்கள் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய உடலில் அவர்களுக்கு துளை இல்லை. இது சித்தாந்த விளக்கம். வேதாந்த விளக்கம் அது பல கருத்துக்களை சொல்வார்கள். அவர்களுக்கு சாபம் கிடைத்தது, அதனால் தான் பிரம்மனுக்கு கோவில் இல்லை, அவருடைய மனைவியாகிய சரஸ்வதிக்கு கோவில் இல்லை என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் சித்தாந்த விளக்கம் உங்களுடைய மூச்சுக்காற்றை வைத்து கொடுக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அண்டத்தில் இருக்கும் நதிகளாகிய கங்கா, ஜமுனா, சரஸ்வதி என்ற மூன்று நதிகளும் இந்த மூன்று மூச்சு காற்றுக்கள். கங்கை நதி இடது மூச்சு, ஜமுனா நதி வலது மூச்சு, சரஸ்வதி நதி நடுமூச்சு. அது அண்டத்தில் இயற்கையாக ஓடுகின்றது. இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், சரஸ்வதி நதியை நீங்கள் போய் பத்ரிநாத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஊற்றெடுக்கும் இடத்தில் அது மலையிலிருந்து கீழே வந்து அடிப்பக்கத்துக்கு வரும்போது அது மறைகின்றது அந்த தண்ணி முழுக்க. அது இயற்கை, நம்ப முடியாதது, ஆனால் மறைகின்றது. மறைகின்றது என்றால் என்ன? நிலத்துக்குள் சென்று விடுகின்றது அந்த தண்ணீர். சரஸ்வதி நதி தண்ணீர் எங்கு உற்பத்தி ஆகின்றதோ, மலையிலிருந்து மலை அடிவாரத்துக்கு வந்தவுடன் நிலத்துக்குள் செல்கின்றது. ஆனால் ஆயிரக்கணக்கான மைலுக்கு பிறகு அது மீண்டும் அகலபாத்தில் திருவேணி சங்கமம் என்ற இடத்தில் அது நிலத்துக்கு கீழால் மேலே வருகின்றது அந்த சரஸ்வதி நதி. இயற்கையாகவே நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம், பல சாதகர்களும் அந்த திருவேணி சங்கமத்திற்கு சென்றபோது நிலத்தில் இருந்து வரும் அந்த தண்ணி. அதே இடத்தில் இந்த பல்லாயிரம் ரெண்டாயிரம் மைல்களுக்கு கிட்ட கங்கையும் யமுனாவும் ஹிமாலயா மலைத்தொடர்களிலிருந்து ஓடி 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 வந்து அந்த இடத்தில் திருவேணி சங்கமத்தில் சங்கமிக்கின்றது. அதைத்தான் திருவேணி சங்கமம் என்று சொல்வது. மூன்று சந்திக்கும் இடம், அதாவது கங்கை நதி வருகின்றது ஒரு பக்கத்தால், மற்ற பக்கத்தால் அதற்கு குறுக்காக யமுனா நதி வந்து வருகின்றது அந்த இடத்தில், அந்த ரெண்டும் வந்து சந்திக்கிற இடத்தில் கீழிருந்து சரஸ்வதி நதியை கொப்பளித்து கொண்டு வருகின்றது. இந்த மூன்று நீர்களும் சேர்ந்தது தான் திருவேணி சங்கமம். இது இயற்கை. அந்த திருவேணி சங்கமம் எங்களுடைய உடலில் எங்கு இருக்கின்றது என்று பார்த்தால், புருவ மத்தியில் தான் இந்த மூன்று சுவாச காற்றுகளும் ஒடுங்குகின்றன. அதனால் தான் புருவ மத்தி தியானங்கள், புருவ மத்தி சுவாசங்கள் எல்லாம் அதை நோக்கி செய்யும் போது மிகவும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் திருவேணி சங்கமம் அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில். அந்த இடத்தில்தான் பரம்பொருள் ஒவ்வொரு ஆன்மாக்கும் தனித்தனிய தன்னுடைய தாண்டவத்தை ஆடுகின்றார். அந்த ஆன்மாவை நடத்துவதற்கு எவ்வளவு அற்புதம், எவ்வளவு விடயம் ஊன்றி கிடக்கின்றது யோகத்திற்கிலும் சைவ சித்தாந்தத்திலும். அதை சித்தர்மார்களும் அதை கொடுக்கின்றார்கள். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு நான் அந்தளவு தூரத்துக்கு உங்களை கொண்டு சென்றிருக்கின்றேன். இந்த கேள்விக்கு பதில் காண்பதற்கு அதற்கு பாபாஜிக்கு நன்றி சொல்வோம். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. அடுத்தது இன்னொரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார். கேள்வி இல்லை, ஒரு கருத்தாகவே தந்திருக்கின்றார். ஆனால் அதற்குரிய கருத்தை என்னிடம் கேட்டார், அதை நான் தேடி எடுத்துத்தான் கொண்டு வந்து இன்று பதில் தருகின்றேன். ஏனென்றால் அது என்னுடைய சித்தத்தில் இல்லை. அதாவது அவர் திருமூலருடைய புத்தகத்தை படித்திருக்கின்றாராம். அந்த திருமூலருடைய புத்தகத்தில் பதி பசு பாசம் என்ன மாதிரி கோவிலில் இருக்கின்றது என்பதை தான் படித்ததாக தகவல் தந்திருக்கின்றார். அதாவது பதியாகிய லிங்கமும் பசுவாகிய நந்தியும் பாசமாகிய பலிபீடமும் ஒவ்வொரு கோவிலிலும் அமைந்திருக்கின்றது. அந்த முறையை எனக்கு அவர் எழுதினார். அதைவிட என்னிடம் கேட்ட கேள்வி அவர் என்னவென்றால், திருமூலருடைய பாட்டில் சொல்லப்படுகின்றது ரெண்டு சொற்கள், அதற்குரிய விளக்கம் தருவீர்களா ஐயா என்று கேட்டார். எனக்கு என்னுடைய சித்தத்தில் இல்லாத விடயம், நான் திருமந்திரத்தை அவ்வளவு இன்னும் படிக்கவில்லை. அதில் அந்த ரெண்டு சொற்களும் என்னவென்றால், ஒன்று முப்பதம், மூன்று பதங்கள் என்று சொல்வது, மற்றது முப்பரம். ஆகவே திருமூலருடைய புத்தகத்தை எடுத்து அதை தேடினேன், அது கிடைத்தது வெகு விரைவிலேயே என்னுடைய தேடல் முயற்சியில். முப்பதம் என்று சொல்வது நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்ததுதான். திருமூல சித்திரம் அதை பற்றி சொல்லி இருக்கின்ற, அதாவது தத்துவம் அசி, தத்துவம் அசி, இதுதான் முப்பதங்கள். தத் என்றது ஒரு பதம், துவம் என்பது இரண்டாவது பதம், அசி என்பது மூன்றாவது பதம். இந்த மூன்று பதங்களும் தான் முப்பதங்கள் என்று திருமூலச்சித்தருடைய பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் முப்பெறங்கள் என்றிருக்கு, அவை மூன்று யாது என்று கேட்டிருக்கின்றார். அதற்குரிய பதில், தற்பெறம் என்று ஒன்று இருக்கின்றது அவருடைய பாடலில். கலாபெறம் என்று ஒன்று இருக்கின்றது, காலபெறம், கலாபெறம் இல்லை காலபெறம் என்று ஒன்று இருக்கின்றது. அதை விட சிவபெறம் என்று ஒன்று இருக்கின்றது, அதுவும் மூன்று. ஆகவே இந்த மூன்று பெறங்களும் இந்த முப்பதங்களுடன் தொடர்புடையது. அதாவது தற்பெறம் என்பது சத்தாகவும், காலபெறம் என்பது அசியாகவும், சிவபெறம் என்பது துவமாகவும் இருக்கின்றது என்று திருமூலச்சித்தருடைய பாட்டில் சொல்லப்படுகின்றது. ஆகவே இங்கு குறிப்பாக சொல்லப்போனால் தத்துவம் அசி, ரைட், அதான் அதனுடைய விளக்கம். அதனுடைய விளக்கத்தை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் தத்துவம் அசியை நாங்கள் பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம், பல விதமாக அதை பார்த்திருக்கின்றோம், ஓம்காரத்திற்குள்ளும் பார்த்திருக்கின்றோம், எல்லாவற்றிலும் தத்துவம் அசிதான். ஆகவே அந்த தத்துவம் அசிக்குரிய அந்த ரெண்டு சொற்களையும் இந்த அன்பர் கேட்டார். அவருக்காக நான் அதை புத்தகத்தில் சென்று அதனுடைய விளக்கத்தை பார்த்து இன்றையான் இந்த சத்சங்கத்தில் அதை அவருக்கு கொடுக்கின்றேன். அதாவது தத்துவம் அசி என்றால் அதுவாக நீ ஆவாய், ஆனாய் என்று சொல்வார்கள். அதுவாக நீ ஆனாய், அதான் தத்துவம் அசி திருமந்திரத்தில் கொடுக்கப்பட்ட விளக்கம். எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் பல விளக்கங்கள் தத்துவமசியுடன் சேர்ந்திருக்கின்றது. அது எங்களுடைய 36 தத்துவங்களுடன் இணைந்திருக்கின்றது, ஓம்காரத்துடன் இணைந்திருக்கின்றது. ஆகவே அந்த விவரங்கள் எல்லாம் நாங்கள் முதல் படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட திருமந்திர கேள்விக்கும் என்னால் முடிந்தளவு பதிலை என்று கொடுக்கின்றேன். அதற்கு நன்றி சொல்வோம் திருமூல சித்தருக்கும் பரம்பொருளுக்கும் பாபாஜிக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயாவும் கார்த்திகேயன் ஐயாவும் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் கேட்கப்பட்ட மூன்று கரியரக்கும் மிகவும் தெளிவான சுருக்கமான கருத்துக்கள் உதாரணங்களோட கேட்கப்பட்டது சிறப்பாக இருந்தது. எல்லா சாதகர்களுக்கும் பல விஷயங்களையும் அறியக்கூடியதாக இருந்தது. அது முதலாவது கேள்விக்குரிய பதில்களும் சிறப்பாக விளக்கப்பட்டது. எப்படி என்றால், அவரவர் வினைப்படிதான் எல்லாம் நடைபெறும் என்பதை சைவ சித்தாந்தத்தில் உள்ள இந்த சிறையான கோலத்தில் கூறப்பட்ட விளக்கம் அதிலிருந்து அறியக்கூடியதாக இருந்தது. அத்துடன் நிகழ்காலத்தில் செய்யும் வினைகளை அழிக்க வேண்டும் என்று கூறி பல உதாரணங்கள் மூலம் சுருக்கமாக இருந்ததற்கு அதிலிருந்து அதற்குரிய பதில் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அடுத்து இரண்டாவது கேள்வியாக மூன்று சுவாச கற்றுகளை பற்றியது. இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திகளும் அத்துடன் முக்கியமான பல விடயங்களை எங்கள் உடலில் உள்ளடக்கி இருப்பதால் அதற்குரிய விளக்கம் சிறப்பாக தரப்பட்டது. ஆரம்பத்தில் இடது மூச்சு வலது மூச்சு நடுச்சுவாசம் பற்றியும், அடுத்ததாக விடகலை திங்களை சுடுமுனை பற்றியும், விடகலை 11 மணி நேரமும் திங்களை 11 மணி நேரமும் சுடுமுனை அடைந்து 2 மணித்தியாகம் எனவும் 24 அதற்குரிய விளக்கம் தரப்பட்டது. அடுத்ததாக இடகலை குளிரை தருவதாகவும், திங்களை சூட்டை தருவதாகவும், மற்றது நடுசுவாசம் இரண்டுக்கு சமனாக இருப்பது பற்றியும் கூறப்பட்டது. அது மாத்திரமல்ல, இடது மூச்சு கூடினால் வாதம் சம்பந்தமான நோய்களையும், வலது மூச்சு கூடினால் கபம் சம்பந்தமான நோய்களும், ரெண்டும் இல்லாததில் பித்தம் சம்பந்தமான நோய்களும் ஏற்படும் என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டது. எல்லோருடைய உடலிலும் இயற்கையாக கபம் பித்தம் வாதம் மூன்று இயற்கையாகவே உள்ளது. எனவே அதனுடைய விளக்கங்களும் இதிலிருந்தும் பல தெளிவான கருத்துக்களை எல்லோரும் அறிந்திருப்பார்கள் நினைக்கின்றேன். அடுத்ததாக நடுநிலை சுவாசம் நோய் இல்லாத சுவாசம் என்ற கருத்து தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்து இடது மூச்சு குளிர்நிலையையும் வலது மூச்சு சூடான என்பதற்கும், உதாரணமாக அந்த குளிர் என்பது சந்திரன் நிலையில் சந்திரனுடையதையும், அல்லது சூடானது சூரியனுடைய நிலைகளை குறிக்கின்ற என்ற கருத்து விளக்கப்பட்டது. அடுத்ததாக அதிதேவதைகள் விளக்கப்பட்டது, அதாவது இடங்களை துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி எனவும், அதே போன்று அதாவது இடத்திற்கு சிவன் எனவும், வலதுக்கு விஷ்ணு எனவும், நடுமூர்த்திக்கு பிரமன் சரஸ்வதி என்ற கருத்துக்களும் தெளிவாக கூறப்பட்டது. அடுத்ததாக அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ள என்ற கருத்தும் கூறப்பட்டது. அது மாத்திரமல்ல, இறுதியாக திரிவேணி சங்கமத்தில் உள்ள விஷயம் எங்கள் உடலில் புருவத்தில் இருக்கின்ற என்ற கருத்தும் கூறப்பட்டது. எனவே உங்களது கருத்துக்களிலும் பல அற்புதமான விஷயங்கள் இருக்கின்றது. எனவே இதை நாங்கள் திரும்ப திரும்ப முயற்சி செய்தால் அதிலிருந்து எங்கள் உடம்பில் உள்ள எவ்வளவோ விதமான மெஞ்ஞானம் விஞ்ஞானம் பல விதமான இதுகளை எல்லோரும் அறியக்கூடியதா இருக்கும். எனவே இன்றைய மூன்று கேள்விகளிலும் இரண்டாவது கேள்வி மிக சிறப்பான விளக்கம் தரப்பட்டது, எல்லோருக்கும் பலனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்ததாக பதிபதி பாசத்தை பற்றிய விளக்கம், அதற்கும் பல சுருக்கமாக முப்பதம் என்பது தத்துவமசி, அடுத்ததாக முப்பரம் பங்கு நான்கு இடம் விளக்கப்பட்டது, இறுதியாக தத்துவமசி என்றால் அது நீ ஆனாய் என கூறப்பட்டது. இதுவும் சுருக்கமான பல கருத்துக்கள் வழங்கப்பட்டது. ஆனால் தத்துவமசியை பற்றி ஒவ்வொரு கிரியாசாரலும் விளக்கமாக மேற்கொண்டு தங்களுடைய விருப்பப்படி அதில் வரைந்திருக்க வேண்டியது முக்கியம் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி. ஓம் கிரியா பகாஜி நமோம். ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. உங்களால் முடிந்த அளவு அதை விவரமாக சொல்லிவிட்டீர்கள். நன்றி. எல்லோரும் மீண்டும் இதை கேளுங்கள், சத்சங்கத்தை அதன் வழி படியுங்கள் என்று பாபாஜியையும் பெரும்பொருளையும் இறைஞ்சுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். கார்த்திகேயன் ஐயா மியூட்டில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா மியூட்டில் இருக்கின்றீர்கள். சொல்லுங்க கார்த்திகேயன் ஐயா. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. கொஞ்சம் சத்தம் வைத்து பேசுங்கள். இப்ப நல்லா இருக்கு, சொல்லுங்க.
சித்தாந்தத்துல இருந்தும் கிரியா யோகத்துல இருந்தும் அடிப்படை கருத்துல இருந்தும் உலகில் சார்ந்தும் ரொம்ப சிறப்பான ஒரு கேள்விக்கு பதில் அளிக்க ரொம்ப சிறப்பா இருக்கு. இதுதான் நம்ம கிரியா யோகத்துடைய பெரியும் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நிகழ்காலத்திலயும் நம்ம வினைக்கு நிகழ்காலத்துல வாழணும், நிகழ்காலத்துல சிறப்பா வாழணும், அதே சமயத்துல நிகழ்காலத்துல வினை சேராத வாழணும்னு இந்த ஒரு தலைப்பிடி எடுத்தீங்க. அது ரொம்ப நுணுக்கமான வாக்கு. நிகழ்காலத்திலயும் சிறப்பாக வாழணும், நிகழ்காலத்திலேயே வினை இல்லாத வாழணும். இந்த தெய்வ சித்தாந்தத்தை பேராசிரியர் நல்லா அழகா சொன்னார். அந்த வார்த்தையை நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இது வந்து தெய்வ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு நல்லா விளங்கும். இந்த விரிவா நம்ம சொல்ல வேண்டியதுல நல்லா விளங்கும். கூடிய அளவுக்கு வாழ்க்கையில அது அடுத்த பிறவில நமக்கு வந்து கிடைக்குதோ இந்த பிறவில வந்து கிடைக்குதோ கூடிய அளவுக்கு நம்ம இந்த கிரியா யோக பயிற்சி செய்யறோம். சைவ சித்தாந்த கருத்துக்களை நம்ம கெடுத்து வரோம். உங்களால முடிஞ்ச அளவு பிஜே பாபாஜி தாங்கிப்பாரு. நீங்க எதெல்லாம் இணை என்றது தெரிஞ்சோ, எதெல்லாம் நமக்கு தவறுன்றது இருந்தோ கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி நம்ம அந்த வாழ்க்கையில கொஞ்சம் கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கே தெரியும், நமக்கு கொஞ்சம் விடுதலை கிடைச்சிட்டு வரும் என்றத இந்த மாணிக்க வாசகரு அழகா சொல்றாரு. என்னால் வந்து அது முடியாதுப்பா, முடியல, நீ நீக்கினாதான் நான் வந்து உணர முடியும்னு சொல்றாரு. அந்த லெவல்ல அவர் அவர் வந்து தடுத்தா கொண்டார். ஆமா, அந்த அளவுக்கு தகுதி உடையவனா இல்ல, நம்ம வினையின்மையில தான் இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய முயற்சியில கொஞ்சம் எடுத்துக்குள்ள இறைவன் பால் குருநாதர் பால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். நிகழ்காலத்திலேயே நீங்க கொஞ்சம் இந்த வாழ்க்கையில நீங்க சைவஸ்தானம் படிக்கிறீங்க, கிரியா யோகம் பயில்றீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அது உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி, என்ன பொறுத்தவரையும் உங்களை நினைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த வாய்ப்பு நீங்க பெற்றதுனால உங்களுடைய வாழ்க்கை அப்படியே சிறக்கட்டும். அதுக்கு பாபா முழு துணையா இருப்பார், அதுல எந்த ஒரு ஐயப்பும் இல்லை. அந்த வழியில நீங்க நிக்கிறதுனால என்னுடைய பிரார்த்தனையும் உண்டு. இன்றைக்கு அந்த அந்த நிகழ்காலத்திலையும் நமக்கு வினை இல்லாத வாழ்க்கை நடத்துன்றத சிறப்பா பேசுறீங்க. அது எனக்கு அதை வந்து நீங்க ஓம் பிரிய பாபா ஜனமோ ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக அந்த மூன்று கேள்வியில் ஒரு கேள்வியை மிகவும் எடுத்து விளக்கமாக அசாதகர்களுக்கு விளங்கக்கூடிய முறையில் மீண்டும் அதை வலியுறுத்தி இருக்கின்றீர்கள் பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன். நன்றி சொல்வோம் எல்லோருக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.